Welcome once again to this Words of Life program.
ஜீவ வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
And we hope you've been following along in the earlier sessions that we have had on this program.
இந்த நிகழ்ச்சியிலே முந்தைய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
And we hope you'll continue to listen to this program regularly.
தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிப்பீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம்.
God can solve every problem.
தேவன் எல்லா பிரச்சனைகளையும் அவரால் தீர்க்க முடியும்.
There's nothing impossible for him.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
Jesus Christ came to reveal God is a loving father to us.
தேவன் நமக்கு ஒரு அன்பான தகப்பன் என்பதை வெளிப்படுத்ததான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார்.
One who is interested in every area of our life.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
Every one of us has to face God one day or the other.
ஒரு நாளிலே நம் எல்லாருமே தேவனை சந்தித்தே ஆக வேண்டும்.
We can know him today as our father.
இன்றைக்கு நாம் அவரை நம்முடைய தகப்பனாய் அறிந்து கொள்ள முடியும்.
But if we refuse him and reject him all our life, then one day we will face him as our judge.
நாம் அவரை இப்பொழுது தள்ளிவிட்டால் ஒரு நாளிலே அவரை நாம் நியாயாதிபதியாக சந்திக்க வேண்டி வரும்.
Death is certain for all people.
எல்லா ஜனங்களுக்கும் மரணம் என்பது நிச்சயம்.
That everybody knows.
அது எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
Everybody in the world agrees that death is certain.
மரணம் என்பது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள்.
Another thing which is equally certain.
அதே போல நிச்சயமுடைய இன்னொரு காரியமும் இருக்கிறது.
And that is that after death there will be a judgment.
மரணத்துக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது.
That is what many people are not sure of.
அநேக ஜனங்களுக்கு இதிலே நிச்சயம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
Some people imagine that after death your existence ceases and that's the end of everything.
மரணத்துக்கு பிறகு நீங்கள் இல்லாமலே போய்விடுவீர்கள், அதோட முடிவு வந்து விடுகிறது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Some others imagine that we'll be born into this earth again in some other form depending on how we lived in this life.
இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை பொறுத்து வேறு ஒரு பிறவியை இந்த பூமியிலே எடுப்போம் என்று ஒரு சிலர் நம்புகிறார்கள்.
But who is the one who can tell us about what conditions will exist after we die?
நாம் மரித்த பிறகு எவ்விதமான நிலைமை இருக்கும் என்பதை சொல்வதற்கு யார் அத்தாட்சி பெற்றவர்?
Who can tell us about what conditions are like in another country, for example?
உதாரணமாக இன்னொரு நாட்டிலே உள்ள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை யாரால் சொல்ல முடியும்?
Today we have photographs and media and television and all, so that even if we don't travel to a country, we can know about that country.
இன்றைக்கு இந்த போட்டோகிராப், ஊடகங்கள், டிவி போன்ற காட்சிகள் இருப்பதனாலே மற்ற நாடுகளுடைய நிலவரத்தை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது.
But in the olden days, you'd never know about another country unless you actually had been there.
ஆனால் பழைய காலங்களிலே நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகாத பட்சத்திலே அந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது.
We don't have any television programs about life after death.
மரணத்துக்கு பிறகு உள்ள ஜீவனை குறித்து, ஜீவியத்தை குறித்து எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியும் இல்லை.
We don't have any television programs that tell us what heaven and hell are like.
பரலோகமும் நரகமும் எப்படி இருக்கிறது என்றை சொல்வதற்கும் நமக்கு டிவி காட்சிகள் இல்லை.
Who can tell us about these places?
அந்த இடங்களை குறித்து சொல்லுவதற்கு யாரால் முடியும்?
Only one who has gone into death and come back.
மரணத்துக்குள்ளாக போய் வெளியே வந்தவர் மட்டுமே அதை சொல்ல முடியும்.
One who came from heaven.
அல்லது பரத்திலிருந்து வந்தவர் மட்டுமே அதை சொல்ல முடியும்.
Is there someone who came from heaven to this earth?
பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர் யாராவது அப்படி ஒருவர் இருக்கிறாரா?
None of us.
நம்மில் யாருமே இல்லை.
We came from no existence to be born onto this earth.
ஒன்றுமில்லாமல் இருக்கிற நிலையிலிருந்து நாம் இந்த பூமியிலே பிறந்தோம்.
And nobody has ever gone beyond the grave and come back to tell us what life beyond the grave is like.
கல்லறைக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்குள்ளாய் போய் திரும்பமாய் வந்தவர்கள் யாருமே இல்லை அந்த வாழ்க்கை குறித்து சொல்வதற்கு.
But there is one person.
ஆனால் ஒரு நபர் இருக்கிறார்.
And that is the Lord Jesus Christ.
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And that is what makes the Lord Jesus Christ unique among all people who lived on this earth.
இந்த பூமியிலே வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் பிரத்யேகப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை பிரத்யேகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் இதுதான்.
The Lord Jesus did not come from no existence to birth like all of us.
நம்மை போல ஒன்றும் இல்லாமலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை.
No.
இல்லை.
He existed from all eternity as God.
அவர் நித்திய நித்திய காலமாக தேவனாகவே இருந்தார்.
From heaven he came to this earth.
பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அவர் வந்தார்.
And he knows all about heaven and earth and hell because he came from heaven and because he is God himself.
அவர் தேவனாக இருக்கிறபடினாலேயும், அவர் வானத்திலிருந்து வந்தபடினாலேயும், அவர் பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் மரித்த பிறகு உள்ள வாழ்க்கை குறித்தும் அறிந்திருக்கிறார்.
And secondly,
இரண்டாவது,
as a man he died and came back from the grave, so he can tell us what happens beyond the grave also.
அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து அவர் மரித்து கல்லறைக்குள்ளாக போய் மீண்டுமாய் அவர் உயிரோடு வந்தார். ஆகவே அவர் அதை சொல்ல முடியும்.
He is the only one whose word I am willing to trust.
ஆகவே அவருடைய வார்த்தையை மட்டுமே நான் நம்புவதற்கு தயாரா இருக்கேன்.
The rest of us, we can have our opinions, but they are not worth anything.
மீதி உள்ளவர்கள் நாம் சொந்த அபிப்பிராயங்களை வைத்திருக்கலாம், ஆனால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை.
Supposing you go to some country where nobody has ever seen an elephant.
ஒரு யானையே இதுவரை பார்த்திராத ஒரு நாட்டுக்கு நீங்கள் செல்கிறீர்கள்.
They have never seen a real elephant, they have never seen a photograph of an elephant.
உண்மையான யானையையும் பார்த்ததில்லை, அந்த யானையினுடைய போட்டோவையும் பார்த்ததில்லை.
They have never heard of an animal called the elephant.
யானை என்கிற பெயரையே அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை.
And if you ask 10 people in that country to draw what they think an elephant looks like,
யானை எப்படி இருக்கும் என்று ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்கள் வரைந்து காமியுங்கள் என்று கேட்டால்,
Do you think any of them will draw a correct picture of an elephant?
அதிலே யாராவது ஒருவராவது யானையினுடைய சரியான படத்தை வரைவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
Not even one of them.
அதிலே ஒருவர் கூட வரைய மாட்டார்.
If you tell them an elephant is an animal,
ஒரு யானை என்பது ஒரு மிருகம் என்று சொன்னால்,
And it's got 2 ears, அதற்கு இரண்டு காதுகள் and a nose,
இரண்டு கண்கள் ஒரு மூக்கு இருக்கிறது என்று சொன்னால்,
None of them will draw a correct picture of an elephant.
யானையினுடைய சரியான படத்தை ஒருவர் கூட வரைய மாட்டார்கள்.
Because they will draw an animal that looks like other animals.
ஏனென்றால் மற்ற விலங்குகளைப் போலவே தான் ஒரு யானை இருக்கிறது என்று சொல்லி அதே போல ஒரு படத்தை வரைவார்கள்.
None of them will imagine that an elephant has got this long trunk.
யாருக்குமே யானைக்கு நீண்ட ஒரு துதிக்கை இருக்கிறது என்று கற்பனை செய்து பார்க்க மாட்டார்கள்.
Why? Because none of them have seen it.
ஏனென்றால் அவர்கள் யாருமே பார்க்கவில்லை.
So what is their 10 drawings worth?
ஆகவே அந்த 10 படங்கள் அது எதற்கு பொருந்தும்?
All of them are wrong.
அவர்கள் எல்லாருமே தவறாக வரைந்திருக்கிறார்கள்.
It's exactly like that when 10 or 10 million of us sit and speak about heaven or life after death.
ஆகவே நம்மிலே 10 பேரோ அல்லது 1 கோடி பேரோ மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று வரைந்தால் அல்லது சொன்னால் அதற்கு ஒப்பாகத்தான் இருக்கும்.
If 100 million people speak about life after death, it's worth nothing.
ஒருவேளை 10 கோடி மக்கள் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை குறித்து பேசினாலும் அதற்கு ஒரு மதிப்பில்லை.
One who has come from heaven, that one person's word is worth more than the words of these 100 million people.
இந்த 10 கோடி மக்களை காட்டிலும் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஒருவருடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையினுடைய அபிப்பிராயமானது எவ்வளவோ அதுதான் சரியான அபிப்பிராயம்.
That's like saying one person who has seen an elephant, his drawing is more likely to be correct than 100 million people who have not seen it.
10 கோடி மக்கள் யானையை பார்க்காதவர்கள் யானை இப்படித்தான் இருக்கும் என்று வரைகிறார்கள். ஆனால் ஒருவன் யானையை பார்த்து விட்டு வரைகிறான், ஆக அந்த ஒருவன் தான் சரியாக இருக்க முடியும்.
That is why all the opinions of men and of religious leaders and philosophers is worth nothing.
ஆகவே தான் எல்லா மத தலைவர்களும் எல்லா தியாகிகளுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் அதற்கு மதிப்பில்லாமல் இருக்கிறது.
My question to all these people is not, are you clever?
நீங்கள் புத்திசாலியா என்று என்னுடைய கேள்வி இல்லை இந்த மக்களிடத்திலே.
Not, have you attained enlightenment?
நீங்கள் ஏதோ ஒரு தியானத்தின் மூலமாக ஒரு புது பிரகாசத்தை அடைந்தீர்களா என்று
நான் கேட்கிறேன்.
நீங்கள் இந்த சரீரத்திலிருந்து உங்கள் ஆவி பிரிந்து சென்று விட்டு வந்ததா என்று நான்
கேட்கிறேன்.
இவையெல்லாம் என்னுடைய
கேள்வி அல்ல. என்னுடைய
கேள்விகள் அடிப்படையாக இரண்டுதான்.
To people who want to give us an opinion about God.
தேவனை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இரண்டு.
Number one question, before you came to earth, did you exist in heaven?
முதலாவது நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் பரலோகத்தில் இருந்தீர்களா?
Then I can trust your word.
அப்படியானால் உன்னுடைய வார்த்தையை நான் நம்ப முடியும்.
Secondly,
இரண்டாவதாக,
have you died and come back from death?
மரித்து பிறகு மரித்தவரிலிருந்து உயிரோடு திரும்பி வந்தீர்களா?
Not just been in a coma for a few hours.
ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் நான் கோமாவிலே இருந்தேன் என்று சொல்வது அல்ல.
Dead and buried.
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு.
And after 3 days come back.
3 நாளைக்கு பிறகு உயிரோடு வந்து.
Then I can trust your word.
அப்படியானால் உங்களுடைய வார்த்தையை நான் நம்ப முடியும்.
Otherwise,
இல்லாத பட்சத்தில்,
whatever enlightenment you may say you may have, whatever cleverness you may have more than me, it doesn't give you any advantage over me.
ஆகவே எந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அபிப்பிராயமோ அல்லது நான் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது வெளிப்பாடு கிடைக்கிறது என்று சொன்னாலோ அதை நான் நம்புவதற்கு தயாராக இல்லை.
Cleverness is okay in things like mathematics and science. You may know more than me in those things.
கணிதம் விஞ்ஞானம் என்கிற காரியங்களிலே புத்திசாலித்தனம் நல்லதுதான். என்னை கூட நீங்கள் என்னை விட நீங்கள் அறிவா அறியாக நிறைய தெரிந்திருக்க முடியும்.
When it comes to heaven and life after death, intelligence you may have more than me doesn't help you or me.
ஆனால் மரத்த பிறகு உள்ள வாழ்க்கையை குறித்து பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து உங்களுக்கு அறிவு அதிகமா இருந்தாலும் கூட அதை நீங்கள் விளக்கி சொல்ல முடியாது.
Only someone who has come from heaven, who has gone to death and come back can tell me.
பரலோகத்திலிருந்து வந்தவர் அல்லது மரித்து அடக்கமண்ணப்பட்டு மீண்டுமாய் உயிரோடு வந்தவர் மட்டுமே அந்த வாழ்க்கையை குறித்து சொல்ல முடியும்.
And there is only one person who has even claimed that he lived in heaven forever and has come to this earth.
நான் பரலோகத்திலே இவ்வளவு நான்கு நாட்களாக நான் வாழ்ந்து வந்தேன், நான் தான் இப்பொழுது பூமிக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான் உண்டு.
Others don't even claim that.
மற்றவர்கள் அதை குறித்து சொல்வது கூட இல்லை.
Others claim to be great religious leaders and found religions.
பெரிய மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், பெரிய மதங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
Do any of them claim that they actually came from heaven?
ஆனால் அதில் யாராவது ஒருவர் நான் பரத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறாரா?
Do any of them claim that they are God Almighty for all eternity and came to earth as a man?
நித்திய நித்திய காலமாக நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தேன், இப்பொழுது இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
Do any of them even claim that they died and went beyond this earth and came back to this earth?
நான் மரித்து நான் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்குள்ள கடந்து சென்று மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா?
They don't even claim it.
அவர்கள் அப்படி சொல்லுவது கூட கிடையாது.
It's not easy to claim such things.
அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவது அவ்வளவு எளிதல்ல.
Everybody knows whether a man lived and died or not.
ஒரு மனிதன் வாழ்ந்து மரித்தான் என்பதை எல்லாரும்
அறிந்திருக்கிறார்கள்.
ஒரு மனிதன் அப்படி மீண்டுமாய் வந்தேன் என்று சொன்னால் அவன் உண்மையாலுமே வாழ்ந்தானா மரித்தானா என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறபடினாலே அவன் சொல்வது பொய் என்று கண்டுகொள்வார்கள்.
And is there power in that person's name?
அவனுடைய பெயரிலே வல்லமை இருக்கிறதா?
That is why I believe in Jesus Christ.
ஆகவே தான் நான் இயேசுவை நம்புகிறேன்.
He came from heaven.
அவர் பரலோகத்திலிருந்து வந்தார்.
He died and came back.
அவர் மரித்து மீண்டுமாய் உயிரோடு வந்தார்.
How do we know that he is living today?
இன்றைக்கும் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எப்படி நமக்கு தெரியும்?
Because when we use the name of Jesus Christ today,
இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது,
demons fear and tremble.
பிசாசுகள் பயந்து நடுங்குகிறது.
People possessed with demons are delivered.
பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையாகிறார்கள்.
How does that happen?
இது எப்படி நடக்கிறது?
They are cast out of people in the name of Jesus Christ.
இயேசுவின் நாமத்தினாலே மக்களிடத்திலிருந்து அவர் விரட்ட இந்த ஆவிகள் விரட்டப்படுகிறது.
I've seen it again and again with my own eyes.
என்னுடைய சொந்த கண்களினாலே மீண்டும் மீண்டும் இதை பார்த்திருக்கிறேன்.
In the name of the Lord Jesus Christ, demons leave.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடிவிடுகிறது.
You know they don't fear any other name.
வேறு எந்த பெயருக்கும் அவைகள் பயப்படுவதில்லை என்று தெரியும்.
They are not afraid of any other name.
வேறு எந்த பெயருக்கும் அவைகள் பயப்படுவதில்லை.
They are not afraid of your name, my name or the name of any other religious leader.
உங்களுடைய பெயரை குறித்தோ என்னுடைய பெயரை குறித்தோ எந்த ஒரு மத தலைவருடைய பெயரை குறித்தோ பிசாசுகள் பயப்படுவதில்லை.
The name of Jesus Christ.
இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது ஏன் அவைகள் பயந்து நடக்கிறது? ஏனென்றால்
Jesus Christ defeated them on the cross.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவைகளை தோற்கடித்தார்.
He defeated Satan and all his powers on the cross.
சாத்தானுடைய சகல வல்லமையும் அவர் தோற்கடித்தார்.
So when the Lord Jesus Christ says,
ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது,
I want to read a verse to you that Jesus said himself.
இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க
விரும்புகிறேன். John's Gospel chapter 5.
யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்.
In John's Gospel chapter 5.
யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்.
It says here in verse 24.
24ஆம் வசனம்.
Truly truly I say to you, he who hears my word and believes in who sent me has eternal life and does not come into judgment but has passed out of death into life.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்பு கூப்பிடாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள்.
Then he said in verse 28.
28ஆம் வசனத்தில் மீண்டும் சொல்றார்.
Don't be surprised at this, for an hour is coming in which all who are in the tombs will hear his voice.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும்
காலம். The voice of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கும் காலம்.
Everybody who has died will hear that voice one day.
மரித்த ஒவ்வொருவரும் ஒரு நாளிலே இயேசுவின் சத்தத்தை கேட்பார்கள்.
Come forth.
அவர்கள் மீண்டுமாய் எழும்பி வருவார்கள்.
And there will be two resurrections, he says in verse 29.
29ஆம் வசனத்தில் இரண்டு உயிர்த்தெழுதல்கள் இருக்கும் என்று சொல்கிறார்.
Those who did the good to a resurrection of life, and those who committed evil to a resurrection of judgment.
நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள் நியாய தீர்ப்பை யாக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள்.
There are going to be two resurrections.
இரண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது.
Everybody who died will be brought back to life one day at the word of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே மரித்த ஒவ்வொருவரும் உயிரடைவார்கள்.
And it will be a time of judgment.
அது நியாயத்தீர்ப்பின் நாளாயிருக்கும்.
Some will come to life and some will go to eternal damnation.
சிலர் ஜீவனுக்குள்ளாக வருவார்கள், ஒரு சிலர் நித்திய ஆக்கினை அடைவார்கள்.
The Bible says concerning first of all the judgment of those who have trusted in Christ.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை குறித்து வேதம் சொல்கிறது.
No, even those who have trusted in Christ are going to have a judgment.
இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கும் கூட நியாயத்தீர்ப்பு உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா?
But that will be a judgment for rewards.
ஆனால் அது வெகுமதிகளை கொடுக்க பலன்களை கொடுக்க உள்ள நியாயத்தீர்ப்பு.
2 Corinthians
2 கொரிந்தியர்
and chapter 5
ஐந்தாம் அதிகாரம்
and verse 10
பத்தாம் வசனம்.
It says we must all appear before the judgment seat of Christ.
நம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எதற்காக?
That everyone will be rewarded for his deeds done in the body whether they were good or bad.
அவரவன் சரீரத்திலே நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு அவன் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
And so since we know this fear of the Lord we persuade men.
ஆகவே கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து நாங்கள் மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம்.
We are urging people.
நாங்கள் புத்தி சொல்கிறோம்.
Remember this.
You
have to stand at the judgment seat of Christ to give an answer for your life to God.
உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும்படியாக ஒவ்வொருவரும் நியாயத்திற்கு நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
Paul includes himself.
பவுல் தன்னையும் சேர்த்து சொல்கிறார்.
He says we.
நாம் என்று சொல்கிறார்.
Not those people.
அவர்கள் மட்டுமல்ல.
We.
நாம்.
We all have to appear at the judgment seat of Christ.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
See what it says in Romans chapter 14.
ரோமர் 14 ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
In Romans chapter 14 it says.
ரோமர் 14 ஆம் அதிகாரத்திலே
verse 10.
10 வசனம்.
We shall all stand before the judgment seat of God.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போம்.
Verse 12.
12 வசனம்.
Each one of us will give an account of himself to God.
ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
See, that should really bring a little fear into our heart.
இது நம்முடைய இதயத்திலே கொஞ்சம் பயத்தை கொண்டு வர வேண்டும் அல்லவா?
You know how on the roads, if you are planning to cut a corner and go without going around the circle, you look to see if a policeman is watching you.
நீங்கள் சாலையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ரவுண்டானா சுற்றி போவதற்கு பதிலாக குறுக்கு வழியாக செல்லும் போது போலீஸ்காரர் எங்கு நிற்கிறாரா என்று நீங்கள் பார்த்துட்டு செல்கிறீர்கள்.
There is an inspector standing there, you go around the circle.
அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருப்பார் என்றால் நீங்கள் அந்த ரவுண்டானாவை சுற்றி செல்கிறீர்கள்.
That is the result of a little fear that you might be caught and punished.
நீங்கள் ஒருவேளை பிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவீர்களோ என்றதான ஒரு சிறு பயம்.
That fear is good.
அந்த பயம் நல்லதுதான்.
How much more we should fear that God can punish us if we do wrong.
நாம் தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை தண்டிப்பார் என்கிற பயம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும்?
The policeman is not always standing at the corner, but God is watching us all the time.
போலீஸ்காரர் எப்பொழுதே அந்த மூலையில் நின்று கொண்டே இருப்பது கிடையாது, ஆனால் தேவன் நம்மை எப்பொழுதே கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
He is watching our life 24 hours.
அவர் 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வாரத்தில் 7 நாட்கள்
we have to give an account of ourselves to God.
நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
Then we read also of the final judgment of all unbelievers.
அவிசுவாசிகளுடைய கடைசி நியாயத்தின்மை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
The last book of the Bible, Revelation chapter 20.
வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற வேதத்தின் கடைசி புத்தகம் 20 அதிகாரம்.
Verse 12.
12 வசனம்.
And I saw the dead, the great and the small, standing before the throne, and the books were open, and another book was open, and the dead were judged from the things which were written in their books.
வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கிறோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள்.
Now the word used for book here is scroll.
இங்க இடத்திலே இந்த புத்தகத்துக்கு என்று பயன்படுத்தப்பட்ட அந்த பதம் என்பது ஒரு சுருள்.
Now in those days there were no books like this like we have today.
இன்றைக்கு நமக்கு இருக்கிறது போல அந்த காலங்களில் இப்படிப்பட்ட புத்தகங்கள் இல்லை.
There was no printing, there was no binding.
அப்பொழுது இந்த அச்சடித்தலும் இந்த புக் பைண்டிங் செய்தலும் இல்லை.
Books and even the Old Testament Bible was written in a long scroll.
அவ பழைய ஏற்பாடு புத்தகமும் அந்த காலத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் நீண்ட சுருளில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டது.
And they had two sticks on which they would roll it.
அங்கே இரண்டு குச்சிகள் இருக்கும், அந்த குச்சியை வைத்து தான் அவர் சுற்றுவார்கள்.
And if you wanted to turn, you had to roll this and roll this up.
நீங்கள் அதை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க இரண்டையுமே சுற்ற வேண்டும்.
If you wanted to go backwards, you loosen this and roll this up.
நீங்கள் பின்னாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் தளர்த்தி இதை நீங்கள் இறுக்கமாக சுத்த
வேண்டும். Books were scrolls.
ஆகவே புத்தகங்கள் எல்லாம் அப்பொழுது சுருள்களாகத்தான் இருந்தன.
The closest to that we can see today is a videotape.
இன்றைக்கு அதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அந்த வீடியோ டேப்.
இந்த வீடியோ டேப் there are two rolls.
வீடியோ அந்த கேசட்டிலே பார்க்கும்பொழுது இரண்டு சுருள்கள் அங்கே இருக்கும்.
You rewind it, you can see what went behind, you fast forward it, you can go see what is later on in the tape.
நீங்கள் ரீவைண்ட் பண்ணினால் பின்னாக என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணினால் முன்னதாக என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம்.
Or an audio tape.
அல்லது ஒரு சாதாரண ஆடியோ கேசட் எடுத்துக்கொள்ளுங்கள்.
This is what the Old Testament scrolls were like.
இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு சுருள்கள் இருந்தன.
So we can read it like this.
ஆகவே இதை நாம் இப்படி வாசிக்கலாம்.
They all stood before the throne.
அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள்.
Each person's video tape was taken out.
ஒவ்வொரு மனிதனுடைய வீடியோ டேப்பும் எடுக்கப்பட்டது.
And the tape was played.
அந்த டேப்பானது இயக்கப்படுகிறது.
And they were judged according to the things that were shown on the video tape.
அந்த வீடியோ டேப்பிலே காண்பிக்கப்பட்ட காரியத்தின்படியாய் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள்.
You say, how can God remember everything that all the millions and millions and millions of people did and thought in the so many thousands of years?
எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து விட்டது, அதுல கோடிக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் எப்படி தேவன் ஞாபகத்தில் வைத்திருப்பார் என்று கேட்கலாம்.
God is almighty, he can remember everything.
தேவன் சர்வ வல்லமுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்வார்.
But there's another part of us that also remembers it.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வேறொரு பகுதியும் இருக்கிறது, அதுவும் அதை நினைவில் வைத்துக்
கொள்ளும். We have a thing called memory.
நமக்கு நினைவு என்றதான ஒரு காரியம் இருக்கிறது.
You know how you can remember what happened yesterday?
நேற்றைய தினத்தில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரிகிறதா?
Or last year?
அல்லது போன வருஷத்தில் நடந்த காரியம் தெரிகிறதா?
Or 5 years ago?
அல்லது 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதா?
And sometimes doctors can stimulate that memory and even make us remember things that happened which we have forgotten.
சில சமயத்திலே நாம் மறந்து போன காரியங்களை கூட மருத்துவர்கள் அந்த மின்சாரத்தை செலுத்தி அதை தூண்டிவிட்டு ஞாபகத்தை கொண்டு வர முடியும்.
மெமரி இஸ் லைக் எ வீடியோ டேப்.
நம்முடைய ஞாபகம் நினைவு என்பது ஒரு வீடியோ டேப்பை போல இருக்கு.
ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் தி டே வி வர் பார்ன்.
நாம் பிறந்த உடனே அந்த வீடியோ கேசட் ஆனது ஓட ஆரம்பிக்கிறது.
As soon as you were born, the tape started playing.
நாம் பிறந்த உடனே அந்த கேசட் பிளேயர் ஓட ஆரம்பிக்கிறது.
It started recording.
அல்லது அது பதிவு செய்ய ஆரம்பிக்கிறது.
It's not playing yet, it's only recording.
இப்பொழுது அது பதிவு மட்டுமே செய்து கொண்டு வருகிறது.
Recording everything that happened from the moment you were born.
நாம் நீங்கள் பிறந்த அந்த தினத்திலிருந்து எல்லா காரியங்களும் அது பதிவு செய்து கொண்டே வருகிறது.
Not only your actions and your words.
உங்களுடைய கிரியைகள் வார்த்தைகளை மட்டுமல்ல.
But your thoughts.
உங்களுடைய எண்ணங்கள்.
Your attitudes.
உங்களுடைய மனப்பான்மை. ஜனங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற மனோபாவம்.
Your motives in what you did certain things.
சில காரியங்களை செய்தீர்களே அதனுடைய நோக்கம்.
An earthly videotape cannot record my thoughts.
பூமிக்குரிய இந்த வீடியோ கேசட் என்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியாது.
It can only record my actions and words.
என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய கிரியைகளையும் மட்டுமே அது பதிவு செய்ய முடியும்.
Like you are seeing right now.
இப்போது நீங்கள் இந்த பதிவு செய்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
You can't see my thoughts.
என்னுடைய எண்ணங்களை இப்போது நீங்கள் பார்க்க முடியாது.
See my attitudes to people.
ஜனங்கள் மீது இருக்கிற என்னுடைய மனப்பான்மை நீங்கள் பார்க்க முடியாது.
You can't see the motive with which I'm doing something.
நான் எந்த ஒரு காரியத்தை எந்த நோக்கத்தோடு கூட செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது.
Memories, videotape can record those things also.
ஆனால் நம்முடைய நினைவு என்பது அந்த காரியங்களையும் சேர்த்து அது பதிவு செய்ய முடியும்.
It can record everything.
எல்லாவற்றையும் அது பதிவு செய்கிறது.
Everything which is hidden inside.
உள்ளே மறைந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது பதிவு செய்கிறது.
That video camera is running all the time.
அந்த வீடியோ கேமரா இப்போதுமே அது பதிவு செய்து கொண்டே இருக்கிறது.
Wherever I go, it's going with me. It's inside me. This memory.
அந்த நினைவு என்கிறதான வீடியோ கேமரா நான் எங்கு போனாலும் அது படத்தை எடுத்துக்கொண்டே பதிவு செய்து கொண்டே இருக்கிறது.
The most secret parts about me which other people don't know.
மற்றவர்களுக்கு தெரியாத என்னுடைய ஆழமான அந்தரங்க பகுதிகளையும் அது பதிவு செய்கிறது.
Recording, recording, recording. It never stops.
அது நிற்பதே கிடையாது, பதிவு செய்து கொண்டே இருக்கிறது.
And it's been recording right up till today.
இன்று வரை நடந்த அனைத்து சம்பவங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது.
Everything till the day you die.
நீ மரிக்கும் நாள் வரை உள்ள சகல காரியங்களையும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கும்.
We may appear to be good people before others.
மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நல்லவர்களைப் போல காட்சியளிக்கலாம்.
They don't know our secret life.
ஏனென்றால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அவர்களுக்கு தெரியாது.
They don't know our thoughts.
நம்முடைய எண்ணங்கள் அவர்களுக்கு தெரியாது.
They don't know our attitudes.
நம்முடைய மனப்பான்மை அவர்களுக்கு தெரியாது.
They don't know our motives.
நம்முடைய நோக்கங்கள் அவர்களுக்கு தெரியாது.
And many people may ask God, why are you sending this good man to hell?
ஆண்டவரே, ஏன் இந்த நல்ல மனிதனை போய் நரகத்துக்கு அனுப்புகிறீர் என்று அநேகர் கேட்கலாம்.
Say okay, let me show you the video tape of his life.
சரி, இப்பொழுது நான் அவருடைய வாழ்க்கையினுடைய வீடியோ டேப்பை நான் காண்பிக்கிறேன்.
And before the whole world, everybody who lived in this earth.
இந்த பூமி முழுவதுமாய் இதற்கு முன்னாக வாழ்ந்தவர்களுக்கு முன்பதாக.
God will show on a screen.
அங்கே ஒரு திரையிலே தேவன் காண்பிப்பார்.
Replay this videotape.
இந்த வீடியோ கேசட்டை மீண்டுமாய்.
From the day you were born.
நீ பிறந்த நாளிலிருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்.
Your entire life will be there on the screen for the whole world to see.
உன்னுடைய முழு வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் அந்த உலகம் முழுவதுமாய் எல்லாரும் பார்ப்பார்கள்.
There is the description of your life.
அங்கே உங்களுடைய வாழ்க்கை விவரிக்கப்பட்டிருக்கிறது.
And after everybody sees every little detail of your private life.
உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பதிவையும் அவர்கள் பார்க்கும் பொழுது.
God will say.
ஆண்டவர் சொல்வார்.
Now do you all agree that this man deserves to go to hell?
இப்பொழுது இந்த மனிதன் நரகத்துக்கு போவதற்கு பாத்திரமானவன் இருக்கிறான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா?
Everybody will say yes. Now
எல்லாரும் ஆம் என்று சொல்வார்கள்.
That is the reason why God is going to do that, so everybody knows that God is a just God.
தேவன் நீதியுள்ள தேவன் என்பதை அந்த நாளில் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகவே தான் ஆண்டவர் அதை செய்கிறார்.
That God doesn't send people to hell without a reason.
எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நரகத்துக்கு தேவன் மக்களை அனுப்ப மாட்டார்.
And which of us wants our entire past life to be shown there?
நம்மிலே யார் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்கும் காண்பிக்க
முடியாது?
நாம் எல்லாருமே முற்றிலுமாக வெட்கப்படக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ கெட்ட காரியங்களை
செய்திருக்கிறோம்.
அந்த கேசட் ஆனது அங்கே போடப்படும்போது நாம் தலைகளை குனிந்து ஓடிவிட விரும்புவோம்.
But it is a real fact. Everyone is going to stand before God and give an account of our life.
ஆனால் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது என்பது முற்றிலும் உண்மை.
But there's one way that the bad sections of that videotape can be wiped out.
ஆனால் அங்கே அந்த வீடியோ கேசட்டில் உள்ளதான கெட்ட காரியங்களை அழைத்து விடுவதற்கு ஒரு வழி உண்டு.
You know, like a earthly videotape can be erased certain sections.
இந்த பூமியிலே உள்ள வீடியோ கேசட்டிலே ஒரு சில காரியங்களை அழைத்து விடலாம்.
God says, I will erase certain things from that tape.
நான் இந்த நாடாவிலிருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து விடுவேன் என்று நான் சொல்றேன்.
If you come to me and acknowledge your sin.
நீ என்னிடத்திலே வந்து உன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால்.
Say, Lord, எனக்கு
இந்த தவறான
மனப்பான்மை
இருக்கிறது.
I cheated this person.
நான் இவரை ஏமாற்றி விட்டேன்.
I'm going to give this back to whom I cheated.
நான் ஏமாற்றின இவருக்கு நான் இதை கொடுத்து விடுகிறேன்.
Please forgive me.
தயவு செய்து என்னை மன்னித்து விடு.
And also,
அதோடு கூட
அல்லாஹ், Lord, I believe that Jesus Christ took the punishment for all these sins when he died on the cross.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது என்னுடைய எல்லா கெட்ட கிரியைகளுக்கும் உள்ள தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறேன்.
I believe he rose from the dead.
அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார் என்று நம்புகிறேன்.
Bless me because of his death.
ஆண்டவரே, என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விடும். ஆண்டவரே,
the blood he shed on the cross,
கல்வாரியிலே சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தை
என்னை
சுத்திகரி,
forgive my sin,
பாவங்களை மன்னி. ஆண்டவரே,
then that section of your videotape will be wiped out.
அப்பொழுது எந்த காரியங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டீங்களோ அந்த பகுதியானது அது நீக்கப்பட்டுவிடும்.
What you don't confess will remain there.
அறிக்கை செய்யாத காரியங்கள் அங்கே தான் இருக்கும்.
What you try to hide will remain there.
எதை மறைக்க முற்பட்டீர்களோ அது அங்கே தான்
இருக்கும். Whatever you tell God, ஆனால்
நீங்கள் எதையெல்லாம் தேவனுக்கு சொன்னீர்களோ,
whatever you settle with men whom you have wronged,
நீங்கள் தவறு செய்த மனிதர்களிடத்திலே போய் சரி
செய்வீர்கள்.
அவையெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும்.
That day when the videotape is played,
அந்த நாளிலே கேசட் ஆனது போடப்படும் பொழுது,
there will be a lot of blank sections in the videotape.
அந்த வீடியோ கேசட்டிலே எவ்வளவு ஒன்றுமில்லாத நீக்கப்பட்ட பகுதிகள் இருக்கும்.
That doesn't matter.
அது பரவாயில்லை.
But the good sections will be there.
ஆனால் நல்ல பகுதிகள் அங்கே தான் இருக்கும்.
And people will say, what a good man this man was.
இவன் எவ்வளவு நல்ல மனிதன் என்று ஜனங்கள் சொல்வார்கள்.
All the bad sections are wiped out.
ஏனால் கெட்ட காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு
விட்டது. This is the good news of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தின் நல்ல செய்தி.
Christ can forgive all our sins.
தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும்.
So let us pray now.
ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிப்போம்.
Will you say, Lord, I'm sorry for the wrong things I did in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த தவறான காரியங்களுக்காக நான்
வருத்தப்படுகிறேன். Harmed other people, I'll try my best to set it right.
ஆண்டவரே, எப்போ யாரெல்லாம் நான் தீமை செய்தனோ அவர்களுக்கெல்லாம் போய் நான் சரி செய்து விடுகிறேன்
என்று சொல்லுகிறீர்களா? Confess my sin.
என் பாவங்களை அறிக்கை செய்ய
வேண்டும். You can remember, confess.
நீங்கள் எதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம் அவர்களை அறிக்கை செய்ய.
You cannot remember, say, Lord, I've sinned many other things I don't remember.
ஞாபகம் இல்லாத காரியங்களை ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நிறைய செய்திருக்கேன், மன்னித்து விடும் என்று கேளுங்கள்.
Cleanse me.
என்னை மன்னித்து என்னை சுத்திகரியும் என்று கேளுங்கள்.
Clean person.
நான் ஒரு சுத்தமாய் இருக்க
my sins in my past life blotted out.
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு
விடும். Lord, I believe.
ஆண்டவரே, நான் நம்புகிறேன்.
You can start a new life today.
இன்றைக்கு நீ ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்.
Your past life blotted out.
உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை முழுதுமாக நீக்கப்பட்டு விடும்.
A clean videotape.
ஒரு புதிதான ஒரு வீடியோ கேசட்டிலே பதிவுகள் ஆரம்பிக்கும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.